ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவளுடைய ரூபம் மின்னல் போலவும் அவளுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு சொல்லுங்கள். ஆமேன். உங்கள் வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது, இன்று உங்கள் ஞாயிறு உதயமாகிறது. பக்கத்தர்களை பார்த்து சொல்லுங்க, இன்று உங்கள் வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது, இன்று உங்கள் ஞாயிறு உதயமாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண பாடுகளை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இயேசு சிலுவையில் நமக்காக எவ்வளவு பாடுபட்டார், வேதனை சகித்தார் என்பதை பகிர்ந்து கொண்டோம். இந்த நாளிலே மூன்றாவது நாளிலே இயேசு மரணத்தந்து உயிரோடு எழுந்தார். அவர் சிலுவையில் இல்லை, கல்லறையில் இல்லை, ஆனால் இன்று நம்மோடு கூட நம்முடைய நடுவில் நாம் ஆராதிக்கிற தேவராய் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இந்த ரெண்டு சம்பவங்களிலிருந்தும், மரணத்திலிருந்தும் உயிர்த்தெழுதல் சம்பவத்திலிருந்தும் உங்களுக்கு சில சத்தியங்களை போதிக்க முடியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் காணப்பட்ட அந்த துக்க வெள்ளிக்கிழமையை உங்களோடு கூட சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த துக்க வெள்ளியை ஏன் நாம் துயர வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்கிறோம்? இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த வியாழக்கிழமை நாளிலே சிஷ்யர்களோடு கூட மேல் வீட்டறையிலே உட்கார்ந்து கர்த்தருடைய பந்தியை அல்லாவிட்டால் பஸ்கா பண்டிகை அவர் ஆசரித்தார், கர்த்தருடைய பந்தியை நியமித்தார். அப்பொழுதே இயேசுக்கு தெரியும், தான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அறிந்திருந்த இயேசு சிஷ்யர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய பந்தியின் நியமத்தை அவளுக்கு ஏற்படுத்துகிறார். அந்த கர்த்தருடைய பந்தியை வியாழக்கிழமை மாலையிலே முடித்து சிஷ்யர்களோடு கூட சேர்ந்து ஒலிவ மலைக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் மூன்று சிஷ்யர்களை அழைத்து, என்னுடைய இருதயம் மிகவும் வியாகுலமாக இருக்கிறது, நான் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஒலிவ மரத்தின் அடியிலே அவர் முகங்குப்புற விழுந்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மிகுந்த வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கிறார். விரவதமாய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் வேர்வை துளிகளாக பூமியிலே விழுகிறது. ஒரு தேவதூதன் அவரை தைரியப்படுத்துகிறான். ஆனால் அவருக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டிய சிஷ்யர்களோ நன்றாக அயர்ந்து தூங்குகிறார்கள். அந்த வியாழக்கிழமை இரவில் அவரை பலப்படுத்த, அவரை தைரியப்படுத்த ஒருவர் கூட இல்லை. ஆனால் அந்த ராத்திரி அவதமாய் சிஷ்யர்கள் உறங்கின பிறகு மூன்றாவது முறை இயேசு சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு முறை கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? இனி நீங்கள் விழித்திருந்த பிரயோஜனம் இல்லை, என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்துவிட்டான் என்று சொல்ல யூதாஸ் காரியோத்து ரோஹா அந்த யூத போற்றவர்களை, பிரதான ஆசாரியரை, தலைவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த கெத்செமானேயிடத்தில் இயேசுவை அனுப்பி, இவர் குற்றம் செய்தார், இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அந்த யூதர்கள் போற்றவர்கள் கூக்கல் இடுகிறார்கள். இயேசு பிலாத்தின் முன்பதாக அண்ட சராசரத்தையும் படைத்தவர், எல்லாரையும் நியாயம் தீர்க்கப் போகிற நீதியுள்ள நியாயாதிபதி, நீதி அரசர் ஒரு குற்றவாளியைப் போல பிலாத்துக்கு முன்பதாக நிற்கிறார். பிலாத்து இயேசுவை சோதித்து பார்த்து சொல்கிறார், இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன், இவர் நீதிமான் என்று சொல்கிறார். என்றாலும் யூதர்கள் கூக்கல் இடுகிறார்கள், இவரை சிலுவையில் அறைய வேண்டும், இவர் உயிர் வாழக்கூடாது, இவர் ராயனுக்கு எதிராக பேசினவர், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னவர், ஆகவே இவரை விடுவிக்க கூடாது என்கிறார்கள். ஏரோதுவனிடத்துக்கு அனுப்புகிறான். ஏரோது ராஜாவும் இயேசுவை பார்த்து விசாரித்து ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி அவனும் இயேசுவை பரிகசித்து மீண்டும் பிலாத்துவிடத்துக்கு அனுப்புகிறான். பிலாத்துவின் மனைவி ஒரு கெட்ட சொப்பனம் பார்க்கிறாள், ஆகவே எப்படியாவது இயேசுவை விடுவிக்க பிலாத்து பார்க்கிறான். முடியவில்லை, ஜனங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்கலிட கடைசியாக பிலாத்து ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை வாரினால் அடிக்க கட்டளையிடுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இந்த ரோம போற்றியவர்கள் அவரை வாரினால் அடிக்கிறார்கள். 39 அடிகள் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் அந்த ரோம வழக்கத்தின்படி ஒரு குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் 40 குறையாமல் அவன் அடிப்பான். 40 அடி அடித்தால் அவன் இறந்து விடுவான். ஆகவே 40 சவுக்கடி அடிப்பதற்கு பதிலாக ஒரு அடி அடிக்க வேண்டும். அந்த சவுக்கில் ஈய குண்டுகள் இருக்கும், முள் துண்டுகள் இருக்கும், அந்த எலும்பு துண்டுகள் இருக்கும். அதை ஓங்கி அவன் அடிக்கும் பொழுது அந்த எலும்பு துண்டுகள் சரீரத்தை பீத்து கொண்டு வரும். அதைத்தான் தீர்க்கதரிசியா சங்கீதக்காரன் தீர்க்கமாய் சொல்லும் பொழுது அவருடைய முதுகு உழுகிறவன் முதுகு போல காணப்பட்டது, அவ்வளவாய் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அந்த வேதனையோடு கூட ஈய குண்டுகளால அவருடைய சரீரத்தை அடித்து வதைக்க துன்புறுத்த அவர் அந்த பாடுபட்டவராக இருக்க. அந்த போர்சேவர்கள் இயேசுவை பிடித்து அவருக்கு அவருடைய வஸ்திரத்தையெல்லாம் கலற்றி அவரை நிர்வாண கோலமாக்கி அவருடைய தலையிலே முள்முடி சூட்டி ஒரு கோலினால் தலையிலே அந்த முள்முடியை அடிக்க அந்த தலையிலிருந்து ரத்தம் சுட்டிக்கொண்டு ரத்தம் கொட்டுகிறது. இவ்விதமாக அவர் மேல காரி துப்புகிறார், அவரை பரியாசம் பண்ணுகிறார், யூதருக்கு ராஜாவாமே என்று சொல்லி அவரை பகடி செய்கிறார்கள். இதெல்லாம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை, ஆனால் அவருக்கு தெரியவில்லை ஒரு ஞாயிறு வரப்போகிறது என்று சொல்லி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அவர்கள் யாரை சிலுவையில் அறைகிறார்கள் என்று தெரியாதபடி அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே இயேசுவை அவதமாய் துன்பப்படுத்தினார்கள். பிறகு இயேசுவின் கையில் அந்த பார சிலுவையை கொடுத்து இந்த சிலுவை சுமந்து கொண்டு போ கொல்கதா மலைக்கு என்று சொல்லி அவரை கல்வாரி மலைக்கு இந்த சிலுவை சுமந்து கொண்டு போக பலவந்தப்படுத்துகிறார்கள். இயேசு தாங்க முடியாத சிலுவை சுமந்தவராக, பார சிலுவை சுமந்தவராக தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு அந்த கொல்கதா மலை மேட்டில் ஏறுகிறார். ரோம போற்றவர்கள் அவரை அடித்து துன்புறுத்த அந்த வேதனையை தாங்கி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் அமிர்தமாய் தண்ணீரை போல கீழே வடிய அந்த கொல்கதா மலைக்கு ஏறுகிறார். இந்த கொல்கதா மலையில இயேசுவை ஒரு குற்றவாளியைப் போல ரெண்டு கல்லர்கள் நடுவே இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை, அவளுக்கு தெரியவில்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது என்று சொல்லி. ஆனால் உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவை மரத்தில் இயேசு 6 சிலுவை மரத்திலே தொங்குகிறார். அந்த சிலுவை மரத்தில் இயேசு தொங்கிய பொழுது அந்த கல்லர்கள் இயேசுவை பரிகசிக்கிறார்கள். அந்த பிலாத்து இயேசுவை பரிகசிக்கிறான், யூதருடைய ராஜா என்று எழுதி வைக்கிறான். அந்த பிரதான ஆசாரியர்கள் யூத மக்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீ ராஜாவா, அவரை பார்த்து பரியாசம் பண்ணி மிகவும் கேவலமாய் பேசுகிறார்கள். தாகத்தோடு கூட அந்த சிலுவை மரத்திலே தொங்கினவராக நான் தாகமாயிருக்கேன்னு சொன்ன பொழுது ஒரு நோடி போய் கடற்கால்னை தோய்த்து இயேசுவின் வாயில வைத்து இந்த கடற்கால்னை குடி என்று சொல்லுகிறான். நான் இயேசு அதை குடிக்க மனதில்லாதவராக சிலுவிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். அது ஒரு வெள்ளிக்கிழமை மதியான வேலை, அவளுக்கு தெரியவில்லை ஒரு ஞாயிறு வரப்போகிறது என்று சொல்லி. அந்த மதியான வேளையில சூரியன் இருளடைந்தது, பூமி இருளாயிருந்தது, சூரியன் ஒளியை கொடாமல் இருந்தது. அவதமான இருளான சூழ்நிலையில இயேசு செல்விலே மாறித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம் ஜீவனை ஒப்பு கொடுத்து தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அது ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தது. அவளுக்கு தெரியவில்லை ஒரு ஞாயிறு சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று சொல்லி. இயேசு சிலுவையில் மரித்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். பிரதான ஆசாரியன் பிலாத்து, பா பிரச்சனை ஓய்ந்தது, முடிந்து விட்டார், ஒரு கதை, ஒரு சதாப்தம் முடிந்து விட்டது, இனி பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் மரித்தவுடனே பிசாசுக்கு மிகுந்த சந்தோஷம், நரகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம். நமக்கு எதிராய் வந்த அந்த இயேசு, அவருடைய கதை முடிந்து விட்டது, என் தலையை நசுக்குவேன் என்று சொல்லி சொன்ன அந்த இயேசு இப்பொழுது சிலுவையிலே நாம் அறைந்து கொன்று விட்டோம், இனி அவ்வளவுதான், இனி நம்முடைய சாம்ராஜ்யம்தான் என்று சொல்லி முழக்கமிடுகிறான். பாதாளத்திலே பெரிய விருந்து நடக்கிறது, இயேசு மரித்து விட்டார் என்று பாதாளம் கொண்டாடுகிறது. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியவில்லை, அது வெள்ளிக்கிழமை ஒரு ஞாயிறு வரப்போகிறது என்பதை அந்த பாதாளம் அந்த பிசாசு அறியாமல் இருந்தான். இயேசுவதமாய் சிலுவையில் அறையப்பட்டவராய் மரித்தவராய் அவருடைய சரீரத்தை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தான் தன்னுடைய புதிதான கல்லறையை இயேசுக்கு கொடுக்கிறான். அவர்கள் நினைத்தார்கள் அவ்வளவுதான், இயேசு மரித்து விட்டார், அவருடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லி. வெள்ளை புலத்தினால் அவருடைய சரீரத்தை சுற்றி 75 அந்த ராத்தல் கொண்ட அந்த வெள்ளை புலத்தினுடைய சரீரத்தில் வைத்து நல்ல சீலைகளால் சுற்றி வெளியே வர முடியாதபடி அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்கிறார்கள். அந்த கல்லறையின் மேலே ஒரு பெரிய கல் புரட்டி வைக்கப்படுகிறது. அது ஒரு வெள்ளிக்கிழமை, யோசேப்புக்கு தெரியவில்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது என்று சொல்லி இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி அந்த கல்லறையில் வைத்தார்கள். அதுதான் இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு வெள்ளிக்கிழமை. அதை துயர வெள்ளிக்கிழமை, துக்க வெள்ளிக்கிழமை என்று நாம் அழைக்கிறோம். ஒருவேளை அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் இயேசுவின் வாழ்வில் காணப்பட்ட அந்த துக்க வெள்ளியை போல இன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு துக்க வெள்ளியை போல காணப்படலாம். உங்கள் வாழ்விலும் பல பாடுகள், பல சோதனைகள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள், பல ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்வில் காணப்படலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களைப் போல உங்கள் வாழ்வில் கண்ணீரோடு கூட காணப்படலாம். ஐயா, ஏன் எனக்கு இந்த சிலுவை, ஏன் எனக்கு இந்த பாடுகள், எனக்கு நிம்மதியே இல்லையே, எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே, எனக்கு இன்றைக்கு ஒரு துக்க வெள்ளிக்கிழமை போல் இருக்கிறது என நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு துக்க வெள்ளியை போல, எப்பொழுதும் பாடுகள், எப்பொழுதும் கண்ணீர், எப்பொழுதும் வேதனை, எப்பொழுதும் பிரச்சனை, எப்பொழுதும் தாங்க முடியாத சம்பவங்கள் என் வாழ்வில் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுக்கு பிரியமான உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மரித்து போனதினாலே உள்ளத்தில் வேதனை தாங்க முடியாதபடி அந்த துக்க வெள்ளிக்கிழமை அன்று இயேசு எப்படி பாடுபட்டாரோ, பரிகசிக்கப்பட்டாரோ, நிந்திக்கப்பட்டாரோ, அவமதிக்கப்பட்டாரோ, எண்ணப்படாமல் இருந்தாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்விலும் இன்று ஒரு துக்க வெள்ளிக்கிழமை போல காணப்படலாம். நம்பிக்கையற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், எதிர்காலம் இல்லாதவர்களாய், வாழ்க்கை முழுவதும் இருண்டு போனவர்களாய், இனி எனக்கு ஒரு வாழ்வு உண்டோ, இனி எல்லாம் முடிந்து விட்டது, என் வாழ்க்கையில் எல்லாம் போய்விட்டது, எல்லாம் நஷ்டம், எல்லாம் தோல்வி என்று சொல்லி அந்த பரிதாபமான நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியாய் விரும்புகிறேன். உங்கள் வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது, இன்று உங்களுக்கு ஒரு புதிய ஞாயிறு உதய விரயமாக போகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வெள்ளி முடிந்து விட்டது, பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது. இன்று உங்களுக்கு ஒரு புதிய நாள் உதயமாகிறது, இன்று உங்களுக்கு ஒரு ஞாயிறு உதயமாகிறது. ஹல்லேலூயா! வெள்ளிக்கிழமை அன்று இயேசு எனக்காய் சிலுவிலே பாடுபட்டார், வெள்ளிக்கிழமை அன்று இயேசு எனக்காய் சிலுவிலே மரித்தார், வெள்ளிக்கிழமை அன்று இயேசு ரத்தம் சிந்தினார். எல்லாராலும் கைவிடப்பட்டவராய், எல்லாராலும் அடிக்கப்பட்டவராய், பரிகசிக்கப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், துன்பப்பட்டவராய், சிலுவையில் அறையப்பட்டவராய், சத்துருவன் மேலே வெற்றி கொண்டாடி, சத்துருவன் மேலே ஜெயம் கொண்டாடி, கடைசியில் கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் நடந்தது என்ன? மூன்றாவது நாள், எல்லாரும் சொல்லுங்க மூன்றாவது நாள், சொல்லுங்க மூன்றாவது நாள். மூன்றாவது நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த ஞாயிறு காலையிலே பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு இருந்த கல்லறைக்குள்ளாக இறங்கி வந்தார். இயேசுவின் சத்த சரீரத்துக்குள் அந்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வந்தவுடனே இயேசுவின் மரித்து கிடந்த அடிபட்ட உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த சரீரம் ஒரு புதிய பலத்தோடு புதிய வல்லமையோடு இயேசு உயிரோடு எழுந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சொல்லுங்க இது ஒரு உயிர்த்தெழுதல். அது வெள்ளிக்கிழமை நடந்தது, ஆனால் மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுதலின் நாளிலே அந்த ஞாயிறு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சரீரத்தில் இறங்கி வந்து அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார். இயேசுவின் சரீரம் உயிர்ப்பித்த உடனே அந்த கல்லறையை மூடி வைத்திருக்கிற அந்த கல்லை உதைத்து தள்ளி கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வந்தார். ஹல்லேலூயா! அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கல்லறை இயேசுவை உள்ளே அடைத்து வைக்க முடியவில்லை. வெளியே போச்சேவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், இயேசு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி. அந்த பிரகாசமான மிகுந்த ஒளியுள்ள அந்த இயேசு கல்லறை விட்டு வெளியே வந்த பொழுது அவருடைய ஒளியின் பிரகாசத்தை தாங்க முடியாதபடி அந்த போச்சேவர்கள் கீழே விழுந்தார்கள். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாள். இயேசு பாதாளத்தை ஜெயித்தவராய், இயேசு சாத்தானை ஜெயித்தவராய், இயேசு கல்லறையின் மேலே வெற்றி கொண்டவராய் உயிரோடு கூட எழுந்தார். கரங்களை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த காட்சியை பார்த்த சாத்தான் பயந்து நடுநடுங்கினான். அவனால் அதை நம்ப முடியவில்லை. இயேசு உயிரோடு எழுந்து விட்டாரா? அவரை கல்லறையில் வைத்தேனே, அவர் பெரிய கல்லை புரட்டி வைத்தேனே, ரோம அதிகாரத்துடைய முத்திரை வைத்தேனே, எப்படி இயேசு வெளியே வந்தார் என்று பிசாசு பயந்து நடுங்கு கொண்டிருக்க, பிசாசு உடனே கட்டளையிட்டான் பாதாளத்தை காக்கிற தூதர்களுக்கு, பாதாளத்தின் காவலை பலப்படுத்தி அந்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், அவரை பாதாளத்துக்கு உள்ளே விடாது என்று சொன்னான். ஆனால் இயேசு நேராக பாதாளத்துக்கு சென்றார். பாதாளத்தின் காவல் காத்து அந்த சாத்தானை எட்டி ஒரு உதை உதைத்து அவருடைய கரத்தில் இருந்த பாதாளத்தின் திறவுகோலை பிடுங்கி பாதாளத்துக்குள் சென்று சிறைப்பட்டு கிடந்த பரிசுத்தவான்களை சிறையாக்கி பாதாளத்தில் நற்செய்தி அறிவித்தார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றி பிசாசின் வல்லமையை அதிகாரத்தை முறித்து உயிரோடு கூட இழந்தார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கைகளை உயர்த்துற அலையிலா சொல்லுங்களேன், சொல்லுங்க இன்றைக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, சொல்லுங்க என்னுடைய வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது, இன்று என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை. அலையிலுயா! அந்த ஞாயிற்றுக்கிழமையில இயேசு கிறிஸ்து எழுந்து கல்லறைக்கு முன்பதாக அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாதத்தில் வந்தார். மகதலேனா மரியாளை பார்த்து கேட்டார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்தது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டது. வெள்ளிக்கிழமையில் மரியாள் அழுதார், சனிக்கிழமை மரியாள் அழுதார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே மரியாளுடைய கண்ணீரை துடைத்தது இயேசு. இன்றைக்கு உன் நடுவே கடந்து வந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? அழுது கொண்டிருக்கிறாயா? நம்பிக்கையில்லாமல் இருக்கிறாயா? இன்றைக்கு அதே உயிரோடு எழுந்த இயேசு உடைய வெள்ளிக்கிழமையை மாற்றி உனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தரும்படியாக உடைய கண்ணீரை துடைத்து உன்னை பார்த்து சொல்கிறாய், ஏமா அழுகிறாய், நான் உயிரோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கவே உன்னடைவே கடந்து வந்திருக்கேன் என்று சொல்லி உன்னை தைரியப்படுத்துகிற இயேசுதான் நம்முடைய இயேசு. அதே நாளிலே, அதே மூன்றாவது நாளில், அதே ஞாயிற்றுக்கிழமை நாளே ரெண்டு சீஷர்கள் எம்மா ஊருக்கு போய் கொண்டிருந்தார்கள். அவள் முகம் வாடி கடந்தது. அவள் துக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள். அவர்கள் துயரத்தோடு கூட தங்களுக்குள்ளே சம்பாஷித்துக் கொண்டார்கள். அவளோடு கூட இயேசு நடந்து சென்று, உங்கள் உள்ளங்கள் துயரப்படுவதென்ன, கலங்குவதென்ன, அந்த இயேசு மரிக்க வேண்டியது அவசியம், ஆனால் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தான்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு சென்று அப்பத்தை புட்டு அவளுக்கு கொடுத்த பொழுது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவர் இயேசு என்று கண்டுகொண்டார். அதே இயேசு இன்று உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்து சொல்லி, பயப்படாது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், உனக்காக சிலுவில் மரித்தேன், ஆனால் மூன்றாவது நாளே உயிரோடு கூட எழுந்தேன். உன் மனக்கலக்கத்தை போக்கு, உன் பயத்தை போக்கு, உன் நடுவில் இயேசுனால கடந்து வந்திருக்கிறார். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை போய்விட்டது. Friday is gone. Friday is over. Today is Sunday. வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது. கைகளை அசைத்து சொல்லுங்க, என் வாழ்வின் வெள்ளி முடிந்து விட்டது. என் வாழ்வின் துக்க நாள் முடிந்து விட்டது. இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய நாள், இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய ஆரம்பம், இன்றைக்கு உனக்கு ஞாயிறு. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள் இறங்கி வருகிற தெய்வீக ஞாயிறு தான் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக இருக்கிறது. கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்து இயேசு பூட்டப்பட்ட கதவுகள் நடுவே சீஷர்கள் 11 பேர் குடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே தோன்றி அவளுக்கு சொன்னார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதுன்னு சொன்னார். ஹாலேலூயா. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்களேன். உங்களுக்கு சமாதானம் உள்ளத்தில் இன்றைக்கு எந்த ஒரு கலக்கம் இருந்தாலும், எந்த ஒரு வேதனை இருந்தாலும் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை பரிசுத்தாவினாலே நிரப்பினார். அதே இயேசு இந்த காலையில் உன் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் கலக்கத்தை மாற்றி உங்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு என் பேரில் இறங்கி வாங்க, அபிஷேகத்தை என் பேரில் ஊற்றுங்க. அன்றைக்கு சீஷர் பேரில் ஊதின அதே இயேசு இன்றைக்கு என் பேரில் ஊதி உம்முடைய ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அந்த சீஷர்களை ஆசீர்வதித்து கடந்து சென்றார். மீண்டும் அந்த 11 சீஷர்களும் கலிலேயா கடலில் மீன் பிடிக்க போனார்கள். இரவும் ராமுழுவதும் மீன் பிடித்தார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. அவளிடத்தில் இயேசு சென்று, பிள்ளைகளே, சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை, நாங்கள் படகு கப்புறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். படகு கப்புறம் வலையை போட்ட பொழுது இழுக்க முடியாதபடி ஏராளமான மீன்கள், 153 மீன்கள் உள்ள பெரிய மீன்கள் உள்ள வலையை, நிறைய மீன்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்து ராமேன் சொல்லலாமா? வெள்ளிக்கிழமை நாள், அவருடைய வாழ்வில் ஒன்றும் இல்லை, தரித்திரம், ஏழ்மை, உலகமே முடிந்து விட்டது, மீனும் கிடைக்கவில்லை, இனி என்ன செய்வோம், எந்த தொழில் செய்வோம் என்று அவர்கள் அங்கலாய்த்திருந்தார்கள். ஆனால் அந்த விடியற் காலை வேளையிலே, சூரியன் விடிந்து வருகிலே, இயேசு கடற்கரைகளே அவளுக்கு தரிசனமாகி ஒரு அப்பத்தை செய்து அவருடைய இல்லாமையை மாற்றி, அவருடைய ஏழ்மையை மாற்றி அவளுக்கு வழிந்தோடிகள் ஆசீர்வாதத்தை தந்தாது இயேசு. இன்றைக்கு உன்னுடைய படகில் ஏறி வந்திருக்கிறார், உன்னுடைய பிசினஸ்ல ஏறி வந்திருக்கிறார், உன்னுடைய வியாபாரத்திலே தொழில ஏறி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, எல்லாம் நஷ்டம், எல்லாம் தோல்வி, எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். அன்றைக்கு அந்த விடியிரு காலத்தில் அந்த கடற்கரையில் நின்ற அதே இயேசு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராய் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய படகுல ஏறி இப்படி வந்து சொல்லுகிறார், உனக்கு வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். இந்த புதிய ஆண்டுல உன் பிசினஸ் கத்தர் ஆசீர்வதிப்பார், எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை தருவார், வழிந்தோடுகிற நன்மைகளை தருவார். அதுதான் ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? உங்கள் வெள்ளி இன்றோடு முடிந்து விட்டது, உங்கள் துயரத்தின் வெள்ளி முடிந்து, அதற்கு பதிலாக இன்னொரு புதிய ஞாயிறு உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பத்மூத்தீவில் அந்த சீஷன் யோவான் அவன் உபத்திரப்படுத்தப்பட்டவனாக தனிமையிலே அந்த பத்மூத்தீவில் இருந்த பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாத யோவான், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை கண்டார். அதுதான் உயிர்த்தெழுதலை ஞாயிறு. இந்த காலை நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால நிரப்புவீராக. இன்றைக்கு சோர்வுகள் மாறும், இன்றைக்கு எல்லா விதமான பயங்கள் மாறும், தனிமை மாறும். அதற்கு பதிலாக தேவன் தம்முடைய ஆவியானவரால் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் வாழ்வில் ஒரு வெள்ளி வந்தது உண்மைதான். இயேசுவின் வாழ்வில் அவர் நமக்காக பாடுகளை துன்பங்களை சகித்தது உண்மைதான். இயேசு நமக்காக வேதனை சகித்தது உண்மைதான். ஆனால் அதே இயேசுவின் வாழ்விலே ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபடினாலே காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. வாசியங்கள் ரோமருக்கள் நிருபம் 8:11 வாசிக்க கேட்போம். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்க நெஞ்சு மேல கை வைத்து சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னிலே வாசமாயிருக்கிறபடியால். ஹாலேலூயா! என்னிலே வாசமாயிருக்கிறபடியால் சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே தேவன், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற அவருடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நல்ல சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரணத்தொழுந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள்ளே வாசமாயிருக்கிறபடினாலே இயேசுவை மரணத்தொழுந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமையின்படி என்னுடைய சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை இன்று அவர் உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். வாசியங்கள் எபேசியர் 1:19 வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:19 எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாய் உனக்குள் அவர் நடப்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், அந்த வல்லமையின் மேன்மையை, அந்த வல்லமையின் மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ள உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் என்று தருவாராக. ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு என்ன செய்வார்? இயேசுவை அந்த மரணத்தின் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்தாவியானவர் உன்னுடைய சரீரத்தில் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த உயிர்ப்பின் வல்லமை இப்பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறங்கி வருகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்வில் இறங்கி வரும் பொழுது கல்கள் கல்லுகள் புரட்டி தள்ளும். எவ்விதமா இயேசுவின் கல்லறையில் வைத்திருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டதோ அதுபோல உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எந்த கல் தேவ வல்லமை வெளிப்படுத்த முடியாதபடி தடையாய் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, இப்பொழுது பரிசுத்தாயின் வல்லமையினால அந்த கல்லுகள் புரட்டி தள்ளப்படுவதாக. கைகளை உயர்த்தி கட்டளிடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல்லுகள், அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது புரட்டி தள்ளப்படுவதாக. கைகளை அசைத்து சொல்லுங்க, என் கல்லறை திறக்கப்படுவதாக. உங்கள் சில கல்லறைக்குள் இருக்கிறீர்கள், சிலர் குகைக்குள் இருக்கிறீர்கள், சிலர் கல்லறையின் அனுபவத்திலே காணப்படுகிறீர்கள், சிலர் சத்த எலும்புகளைப் போல் இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நடைபடத்தை போல் இருக்கிறீர்கள், ஒன்றும் நடக்கவே இல்லை, எல்லாம் மரித்த நிலையில இருக்கிறது, செயலற்ற நிலையில் இருக்கிறது, என் வியாபாரம், என் தொழில், என் குடும்பம் என்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இறங்கி வருகிறார், உங்கள் குடும்பத்தில் இறங்கி வருகிறார், உங்கள் பிசினஸ்ல இறங்கி வருகிறார். இப்பொழுதே தடைகள் தகர்க்கப்படுவதாக, கல்லுகள் புரண்டு ஓடுவதாக, கல்லறைகள் திறப்பதாக. இதுவரைக்கும் உங்களுடைய மகிமை வெளிப்படாதபடி, உங்களுடைய மகிமையை, தேவ மகிமையை உங்களுக்குள்ள வெளிப்பட முடியாதபடி தடுத்த அந்த காத்தின் சக்திகள், வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற பிள்ளி சூனியங்கள், மந்திரவாதங்கள், தகடுகள், எந்திரங்கள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபடி ஆக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காதே போகும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இப்பொழுதே முறிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் சரீரத்தில் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, உயிர்த்தில் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் சரீரத்தில் என்ன வியாதி, வேதனை, பிரச்சனை இருந்தாலும் அந்த சாவுக்கேதுவான அந்த சரீரத்தை இப்பொழுதே தேவன் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கற்பம் செத்து போயிருக்கும் என்றால் இன்றைக்கு இந்த செத்து போன கற்பத்தில் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியின் வல்லமை உன்னுடைய சத்த சரீரத்தில் இறங்கி வந்து உடைய சத்த கற்பத்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய அவயவங்கள் எது பழுதாய் போயிருந்தாலும், உடைய அவயவங்கள் எது செயலற்று கிடந்தாலும், உடைய பான்க்ரியாஸ், உன்னுடைய குழையாய்ச்சி, உடைய கிட்னி எது செயலற்று இருந்தாலும், உடைய இருதயம், உடைய லங் செயலற்று இருந்தாலும் இயேசுவை மரணத்தில் எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அதே ஆவியானவர், அதே ஆவியானவர் இன்றைக்கும் சரீரத்தில் இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை, பெற்றுக்கொள். உடைய வல்லமை சரீரத்தில் இறங்கி வருகிறபடினாலே இப்பொழுதே வேதனைகள் மறைகிறது, வலிகள் நீங்கிறது, கட்டிகள் கரைகிறது, விடுதலை என்கிற சத்தம் ஒரே துணிக்கிறது, விடுதலை, விடுதலை என்கிற சத்தத்தை நான் கேட்கிறேன். இறங்கி வந்து அநேகருடைய கட்டுகளை முறிக்கிறதை காண்கிறேன். கண்ணீர் முடிந்தது, பிரச்சனை முடிந்தது. இன்றைக்கு 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 உனக்கு ஒரு உதயம், சூரியன், நீதியின் சூரியன் உதிப்பா, உனக்கு ஜெயம் உண்டாவதாக. தேவ நதி இங்கே அளவில்லாமல் பாய்ந்து ஓடுகிறது. தேவனுடைய நதியும் நடுவில் பாய்ந்து செல்லும் பொழுது உடைய எல்லா கஷ்டங்கள் மறையும், உடைய கண்ணீர் மாறும், உடைய வேதனை, உடைய வியாதி மறைந்து அதற்கு பதிலாக இன்று முதல் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை தருவார்.